அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் பரசுராமர் தத்தாத்திரேயர்கிட்ட ஞானத்தில் ஏற்றத்தாழ்வு வருமா, ஞானிகளிடத்தில் பலவிதமான பேதங்களை பார்க்க முடியறதே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை கேட்குறார். அந்த சந்தேகத்தை தீர்க்கும் விதமாட்டு ஒரு கதையை சொல்கிறார் தத்தாத்திரேயர். ஜனக மகாராஜா ஒரு யாகம் நடத்துகிறார், அதே சமயத்தில் வருணனும் ஒரு யாகத்தை நடத்துகிறான். அப்போது இங்கே வந்திருக்கக்கூடிய பிராமணர்களவையே வருணனும் வரவழைக்கணும்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறான். இங்கேயே எல்லாருமே திருப்தியோடு இருக்கிறதுனால அங்கே போகலை. வருணனுடைய புதல்வன் என்ன பண்ணுறான், ஒரு பிராமண நாட்டு வேஷம் போட்டு அங்கே இருக்கிற வந்திருக்கக்கூடிய அந்த பிராமணர்களை யுக்தியாக யுக்தி மூலமாட்டு விதண்டாவாதம் பண்ணி அவங்கள தோக்கடித்து அவங்கள சமுத்திரத்துக்குள்ளே மூழ்கடித்து அங்கே இருக்கக்கூடிய வருண தூதர்கள் எல்லாரையுமே வச்சு அந்த பிராமணர்களை தன்னுடைய தந்தையினுடைய யாகத்து சாலைக்கு கொண்டு போய் வச்சு அங்கே சிறப்பிடித்து வச்சிடுறான். இதில் ககோலருங்கக்கூடிய ஒரு முனிவரும் அடக்கம். இதை தெரிஞ்சதும் ககோலர் முனிவரினுடைய பையனான அஷ்டவக்ரர் நேர ஜனகரினுடைய சபைக்கு வந்து அதே பிராமணனவையே தோக்கடிக்கிறார். அதனால் அந்த முனிபுத்திரன் தன்னுடைய வேஷத்தை கலைச்சுண்டு நான் இப்படி வருணனுடைய பையன் அப்படின்னு தெரியப்படுத்திண்டு நடந்த உண்மைகளை எல்லாமே சொல்லி வருணனுடைய யாகத்தில் சிறப்பிடித்து வச்சுருந்த அந்த பிராமணர்கள் எல்லாரையுமேயே ஜனகரினுடைய சபைக்கு கொண்டு வந்து சேர்க்குறான். அப்போ கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே என்னால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வித்தையின் மேலே ஒரு கர்வம் வந்துடுத்த அஷ்டவக்ரருக்கு. எப்போ கர்வம்னு ஒன்று மேலே எழும்புறதோ ஞானிக்கு அப்போவேயே அதை அடக்கும் விதமாட்டு ஒரு அவதாரம் அங்கே வந்து நடக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு தபஸ்வினி வந்து பிரசன்னமாகிறா. அவள் அஷ்டவக்ரர்கிட்டக்க ஒரு கேள்வியை கேட்குறா, எந்த நிலையை அறிந்தால் அகண்டமான அமிர்தத்துவம் உண்டாகிறதோ, யாதொரு நிலையை அறிந்தால் எந்த சந்தேகங்களுமே நிவர்த்தியாகிவிடுமோ, எதை அறிந்து கொண்டால் ஆசைப்படுவதற்கு என்று எதுவுமே இல்லையோ, எதை அறிய முடியாததாக இருக்கிறதோ அதை நீர் அறிந்திருந்தால் அதை எமக்கு விளக்கி கூறும்னு சொன்னான். இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனேவையே இவருக்கு தான் தனக்கு தெரிஞ்ச வித்தையின் மேலே ஒரு கர்வம் வந்துடுத்து அஷ்டவக்ரருக்கு. இப்படி சொன்ன உடனேவையே அஷ்டவக்ரர் லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டார். தவமணியே, அந்த நிலையானதுன்னு நீ ஒன்று சொன்னியே, அந்த நிலையானது பற்றி எனக்கு நல்லவையே தெரியும். நான் சொல்கிறத கேளு. இந்த உலகத்தில் நான் அறியாதது ஒன்றுமே இல்லை. பலவிதமான சாஸ்திரங்கள், எல்லா சாஸ்திரங்களையுமே நான் கற்று தெரிந்திருக்கிறேன். இப்போ நீ கேட்டியே இந்த கேள்விக்கான பதிலை நான் வந்து சொல்கிறேன், கேளு. எல்லா உலகங்களுக்கும் காரணமானது ஆரம்பம் நடு முடிவு இல்லாததும் கால தேசத்தால் பிளவுபடாதது எங்கும் எதிலும் பறந்து விரிந்த சுத்தமான சித்து வடிவம்தான் அது, அறிவு வடிவம்தான் அது. எது அந்த நிலையானதை பற்றி பேசுகிறார். கண்ணாடியில் விளங்கக்கூடிய ஒரு பிம்பம் எப்படி கண்ணாடியை சார்ந்து விளங்குகிறதோ, அதே மாதிரி இந்த அறிவில் விளங்கக்கூடிய இந்த ஒரு உலகம் அந்த அறிவை சார்ந்துதான் விளங்குகிறது. அந்த அறிவே தான் பரம்பொருள். அதை அறிந்து கொண்டால் ஆசையே இல்லாத அமிர்தத்துவம் உண்டாகும். ரெண்டாவதுக்கு பதில சொல்லிட்டார். என்ன, யாதொரு நிலையை அறிந்தால் அகண்டமான அமிர்தத்துவம் உண்டாகிறதோன்னு கேட்டால் இல்லையா, இப்போ அந்த யாதொரு நிலைங்கிறது என்ன நிலை, அறிவு நிலை அப்படின்னு சொல்றார். அடுத்தது அந்த அமிர்தத்துவம் எப்படி ஆசையே இல்லாத ஒரு அமிர்தத்துவம், ஆசைப்படுவதற்கு ஏதும் இல்லையோன்னு கேட்டார் இல்லையா, அதனால் அதுக்கும் சொல்கிறார். கண்ணாடியை அறிந்து கொண்டவன் அதில் தெரியக்கூடிய பிம்பம் பொய்ங்கிறத எப்படி அவன் தெரிஞ்சுக்குவானோ அதே மாதிரி இந்த அறிவை தெரிஞ்சவனுக்கு அந்த அறிவின் வாயிலாக தெரியக்கூடிய இந்த ஒரு உலகம் பொய்ங்கிறத அவனை நன்கு தெரிஞ்சுக்குவான். இந்த ஒரு பெரிய உண்மையை அறிந்தவனுக்கு இங்க ஆசை எப்படி வரும்? ஏன்னா அந்த அறிவை அறிவதற்கு அதற்கு அந்நியமாக ஒருவன் அங்கு இல்லையே, அதை அறிய முடியாதுன்னு அஷ்டாவக்ரர் சொல்லி முடிச்சிட்டார். அப்போ இதோட அவர் முடிக்கலை, அடுத்தது ஒன்றையும் சொல்கிறார். இதோட மட்டும் இல்லை, என்னை போல சாஸ்திரங்கள் கற்றறிந்த எல்லோருமே இதை நன்கு அறிவார்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டார். இப்போ இந்த விளக்கத்தை கேட்ட உடனேவையே தபஸ்வினி சொல்ல ஆரம்பித்தா, முனிக்குமாரா நீ இதுவரை சொன்னது எல்லாமே கரெக்டு, இது எல்லாத்தையுமே நாங்களே ஏற்றுக்கிறோம், இதை நாங்கள் வந்து இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் இப்போ நீ ஒன்று சொன்னியே, அந்த சொன்னதை நான் இப்போ திருப்பி சொல்கிறேன். ஏன்னா அதில் நீ வந்து சில முரண்பாடுகளை வச்சிருக்கிற. என்ன சொல்கிற, அறிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். என்ன, தனக்கு வேறையாட்டு ஒன்று இல்லைங்கிறதுனால அதை அறிய முடியாதுன்னு சொல்லிட்டார், அதனால் இவ அதை பிடிச்சிக்கிறார். அறிபவன் இல்லாததினால் அதை அறிய முடியாதுன்னு சொன்னேன், அதே மாதிரி அதை அறிந்தால் அழியாத அமிர்தத்துவத்தை அடைய முடியும்னு நீயே தான் சொல்கிற. நீ சொன்னதை நீ நல்லா கவனித்து பாரு, இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று முரணாட்டிருக்கு. ஏன்னா இங்கே அது வேறையாட்டு அறிவதற்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு நீயே தான் சொல்கிற, வேறையாட்டு இல்லைங்கிறதுனால அதை அறிந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்ட. அறிஞ்சிக்க முடியாதுன்னு சொன்ன நீயே முடியாதுன்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் கொடுத்தாச்சு, அதாவது டிக்ளேர் பண்ணுறது, வெளிப்படுத்தியாச்சு, இது அறிஞ்சிக்க முடியாதுன்னு. அப்போ இதை அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இதை அறிந்தால் அழியாத அமிர்தத்துவம் உண்டாகும்னு நீ சொன்னது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ அறிய முடியாதுன்னு சொன்னதையே அது சரியா, அல்லது இதை அறிந்து கொண்டால் அழியாத அமிர்தத்துவம் உண்டாகும்னு சொன்னியே இது சரியா? ஏன்னா இந்த ரெண்டுமே நீயே தான் பேசின, உன்னுடைய வார்த்தைகள்லேருந்து தான் வந்தது. அப்போ இது எல்லாமே உன்னுடைய வார்த்தைகள், நீ மறுக்கவே முடியாது இல்லையா? அப்போ நீயே அதை தெளிவுபடுத்து. அதை அறிய முடியாததுன்னு நீயே சொல்லிட்டேன்னா அது இல்லைன்ன மாதிரி தானே ஆகிடும். இல்லாத ஒன்றை நான் எப்படி அறிஞ்சிக்க முடியும்? இருக்குன்னா தான் நான் அறிஞ்சிக்க முடியும். அப்போ நீ என்ன சொல்கிற, அறிவு இருக்குங்கிற, அதை அது அறிவு மட்டுமே தான் இருக்குன்னு ஒரு பக்கம் ஒரு விதத்தில் சொல்கிற, அது இருந்து அதை அறிந்து கொண்டால் எல்லாமே அறிந்ததாட்டு ஆகும்னு சொல்கிற, இதை அறிஞ்சிட்டோம்னு உண்டுமானால் அந்த அழியாத அமிர்தத்துவ நிலையை அடையலாம்னு சொல்கிற, ஆனால் அதை அறிய முடியாததுன்னு நீயே தான் சொல்கிற, அதை அறிய முடியாததுன்னு சொல்லிட்டோன்னா அது இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனால் அறியக்கூடியது மட்டுமே தானே உள்ள பொருளாட்டு இருக்க முடியும்? இல்லாத ஒரு பொருளை எப்படி அறிய முடியும்? ஒருபோதுமே அறியவே முடியாதே. அப்போ இதை தெரிஞ்சுக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஆகி போயிடுது இல்லையா? இப்படி நீ வந்து சொல்லிக்கிட்டு அதை அறிந்தால் அழியாத அமிர்தத்துவம் உண்டாகும்னு சொல்கிறதுல இருந்தே முனிக்குமாரா நீ படித்து வச்சிருக்கிற இல்லையா, நிறைய சாஸ்திரங்கள் எல்லாமே நான் படிச்சிருக்கிறேன்னு நீ சொன்னியே, இந்த படித்து வச்சிருக்கிறத தெரிஞ்சு நீ அதில் நீ என்ன படிச்சிருக்கிறியோ படிச்சிருக்கிறத நீ என்கிட்ட ஒப்பிச்சுன்னு இருக்க. ஏன்னா இது எல்லாமே நீ வந்து சாஸ்திரம் படிச்சிருக்கிறேங்கிறத நீ வந்து படிக்கிறத எனக்கிட்ட நீ இப்போ ஒப்பிச்சு காட்டியிருக்கிற, எனக்கு இது எதை தெரியும், நான் இதை இதெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன்னு. நீ இப்போ படித்ததை தான் எனக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்க, அதாவது விவரித்து என்கிட்ட நீ வந்து சொல்லியிருக்கிற. ஆனால் நீ அதை சுயமாட்டு அனுபவித்து அறிந்தவனாட்டு எனக்கு தெரியலை. ஏன்னா சுயமாட்டு அனுபவித்து அறிந்தவன் வந்து இந்த மாதிரி பேச மாட்டான். அப்போது உன்னுடைய சுய அனுபவம் அங்கே இல்லை. அப்போது உன்னிடத்தில் உள்ள அறிவு இருக்கே அது அனுபவ அறிவே இல்லை. நீ எல்லா பிரதிபிம்பங்களையும் பார்த்தவனாக இருந்தும் அதுக்கு காரணமாட்டு இருந்த அந்த ஒரு கண்ணாடி இருக்கே, அந்த கண்ணாடியை பற்றி நீ இன்னும் தெரிஞ்சிக்கவே இல்லை. அது கண்ணாடிங்கிறத, கண்ணாடியில் பிம்பங்கள் தெரியுங்கிறத நீ சாஸ்திரமாட்டு படிச்சிருக்கிறதுனால நீ படித்ததை வச்சு தான் நீ எங்கிட்ட சொல்லின்னு இருக்க. அப்போ அந்த கண்ணாடியை நீ இன்னும் அறிஞ்சிக்கவே இல்லை. வெறும் பிம்பத்தினுடைய அறிவை வைத்து கொண்டே தான் நீ வாதிட்டு கொண்டு இருக்கிறாயே தவிர உண்மையை நீ இன்னும் அறியவே இல்லையே. இதுக்கு என்ன காரணம் இப்போ நீ சொல்லு. ஏன்னா நீயே தான் இப்படி முன்பின் முரணாட்டு பேசுகிற. இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீ இப்போ பதிலை சொல்லியிருக்கிற. நீ பதிலை சொல்லலை, ஆனால் நீ சாஸ்திரங்களில் நீ வந்து படித்து வச்சதை நீ எங்கிட்ட ஒப்பிச்சிருக்க. இந்த குழந்தைகள்கிட்ட மனப்பாட பகுதின்னு ஒன்று சொல்லி நீ அதை மனப்பாடம் பண்ணி எனக்கிட்ட ஒப்பிச்சிருன்னு சொல்லிட்டா போதும். ஸ்கூலில் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். அதாவது கேள்வி பதில் போட்டு அந்த குழந்தைங்க வந்து நல்ல படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கும். இப்போது ஒன்றாவது கேள்விக்கு நம்ம வந்து கேட்குறோம்னு உண்டுமானா, அது எப்படி மக்கர் பண்ணி வச்சுருக்கோன்னா, மொத்தம் 10 கேள்வியை நம்ம வந்து படிச்சுட்டு வான்னு சொல்கிறோன்னாக்க அந்த 10 கேள்வியும் படிச்சுட்டு வரும். அந்த குழந்தை படிச்சுட்டு வந்த அந்த குழந்தைகிட்டக்க நீங்கள் 5வது கேள்வியை கேளுங்க. இன்னொன்னும் நீங்கள் 1வது கேள்வியை நீங்கள் கேட்கல, 5வது கேள்வியை கேட்குறீங்க. நான் 1வது கேள்விக்கான பதிலை நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அது ஒரு ஆர்டர் படியே படிச்சுன்னு வந்திருக்கிறதுனால அந்த ஆர்டர் அப்படியே ஒப்பிவிக்கும். அதே மாதிரி இங்கே என்ன நடக்கிறதுன்னா, சாஸ்திரங்கள் மூலமாட்டு நான் தெரிஞ்சதை கொட்டுறதுக்கு ஒரு இடம், ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நாம் அதை எப்படி கொட்டுவோமோ அதே மாதிரி அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, தெரிஞ்சு வச்ச விஷயங்களை இங்கே அவர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறத இங்கே ஒப்பிக்கிறார். இங்கே அனுபவம் பேசலை, அதனால் விஷயம் தெரியலை. அப்போ சாஸ்திரங்கள் மூலமாட்டு நான் என்ன தெரிந்து வைத்திருக்கிறேனோ, வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை அங்கே அந்த தபஸ்வினி கிட்டக்க, அந்த ஒரு ஞானி கிட்டக்க பேசும்போது அந்த ஞானிகள் இதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால தான் ஜாக்கிரதையாக பேசணும். அதான் அந்த பெரியவர்கள் முன்னாடியே சொல்லி வைத்திருக்கிறாங்க. என்னென்னா, கற்றறிந்த ஒரு சபைக்கு முன்னாடி நாம் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அங்கே என்ன பேசப்படுகிறதோ அதை நாம் கிரகிக்கணும். நாம் ஏதாவது ஒன்று அபத்தமாட்டு பேசி அங்கே வந்து ஒரு அபச்சாரம் செய்துவிடக்கூடாதுன்னு சொல்லியே சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க. இதுதான் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு, கவையாகி கொம்பாகி கானகத்தை நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள், சான்றோர் முன் நீட்டோலை வாசியாதார் முன்னே அவனே நெடுமரம்னு சொல்லியிருக்கு. அதாவது கற்றறிந்த ஞானிகள் கூடி இருக்கக்கூடிய சபையில் என்ன விஷயங்கள் பேசுகிறாங்களோ அந்த விஷயங்களை உள்வாங்கி அதுக்கும் அதில் எனக்கு தெரிஞ்சு அது சரியாட்டு இருக்கக்கூடியதாட்டு இருந்ததுன்னா அங்கே வாயை திறக்கிறதுக்கு அனுமதி. இல்லைன்னா அந்த இடத்துல வாயை மூடிண்டு பேசாமல் அங்கே என்ன சொல்லின்ட்டுருக்கிறாலோ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களும் உள்ளே வாங்கிக்கணும். புரியலையா? அதை விவரமாட்டு யாருக்கிட்ட கேட்டு தெளிவு பெறணுமோ அவங்கக்கிட்ட கேட்டு தெளிவு பெறணும். நம்ம அரை குறை விஷயங்களை வச்சுண்டு நாம் வாதிடக்கூடாது. இதுதான் தாத்பரியம். அப்போ இந்த தபஸ்வினி இந்த மாதிரி விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறமா, நீ இதுக்கு நீ இவ்வளவு நேரமாக சொன்னியே, இதுக்கு என்ன காரணம்னு நீயே சொல்லு. ஏன்னா உனக்கு அனுபவ அறிவு பத்தலைன்னு சொல்லிட்டு இந்த தபஸ்வினி முடிவு பண்ணி சொல்லிட்டா. இப்போ இதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிற? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சுருக்கியா? இல்லை நானும் அதுக்கும் இந்த சாஸ்திரங்கள் இருக்குது, ஏதாவது நீ அப்படி எதுவும் சொல்ல போறியான்னுங்கிற மாதிரி கேள்வியை கேட்டுட்டா. அப்போது நீ சொன்னது எங்கே வச்சு சொல்லியிருக்கிற தெரியுமா? ஜனகராஜன் மற்றும் இத்தனை சபையோர்கள் முன்னால் உன்னுடைய அனுபவத்திற்கு பொருந்தாத வார்த்தைகளை சொல்லிட்ட. இப்போ நீ உன்னுடைய அறியாமையை ஒத்துக்கொண்டு உன்னுடைய தோல்வியை நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் மகனேன்னு சொல்லி கூப்பிடுறா. தபஸ்வினி இப்படி சொன்னதை கேட்ட உடனேவையே அஷ்டாவக்ரர் அதை ஏற்றுக்கிறார். நான் வந்து வேற எந்த விதமான எதிர்வாதமுமே பண்ணலை, தலை குனிஞ்சு அந்த பெண் சொன்ன அந்த தபஸ்வினி சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாத்தையுமே ஆலோசித்து பார்க்குறார். அவளுடைய கேள்விகளுக்கு இவருக்கு பதில் சொல்ல தோணலை, ஆனால் இங்கே பேசி ஆகணும் இல்லையா. அப்போ இவர் பேசித்தான் ஆகணுங்கிறதுனால இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நீ சொன்ன அத்தனை விஷயங்களையுமே நான் முழுமையாட்டி ஏற்றுக்கிறேன், உங்களுடைய விவாதத்துக்கு பொருத்தமான பதில் என்னிடத்துல இல்லை, இதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் உங்களவையே சரணடைஞ்சிட்டேன், இப்போ நீங்கள் என்ன உங்களுடைய சிஷ்யனாட்டி ஏற்றுக்கிண்டு எனக்கு விவரமாட்டு இந்த விஷயங்களை எனக்கு போதிக்கணும், ஆனால் நான் பொய் சொல்லலை அப்படின்னு அஷ்டாவக்ரர் சொல்கிறார். ஏன்னா அஷ்டாவக்ரனுடைய உண்மை வார்த்தைகளை கேட்டு சந்தோஷம் கொண்டாள் அந்த தபஸ்வினி. உடனே அஷ்டாவக்ர முனிவரையும் அந்த சபையோரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். குழந்தை, இதுக்கு சரியான பதிலை தெரிஞ்சுக்காம நீ பல சாஸ்திரங்களை கற்றறிந்த ஆச்சாரியார்கள் எல்லாரையுமேயே அறிவியினர்களாக ஒன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறார். இதை வெறும் தர்க்கத்தினால் மட்டுமே அறியக்கூடிய விஷயம் இல்லை, முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. இது மிகவும் ரகசியமானது. இங்கே இருக்கக்கூடிய சபைகளில் உட்கார்ந்துருக்குறாங்க இல்லையா ஞானிகள்னு, இந்த சபையோர்களில் இருக்கக்கூடிய பண்டிதர்கள் எல்லாருமே இருப்பாங்க. இந்த சபையில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது, இந்த அரசன் ஜனகருக்கு தெரியும், எனக்கு தெரியும், இந்த எங்களுடைய ரெண்டு பேரை தவிர இதனுடைய ரகசியத்தை தெரிந்தவர்கள் இந்த சபையில் ஒருத்தருமே இல்லை. நீ எவ்வளவுதான் வாய் வார்த்தைகளினால் வாதாடி கொண்டே இருந்தாலும், விசாரங்களில் ஈடுபட்டு இருந்தாலும், நான் கேட்ட கேள்விக்கு விடை எப்போதுமே அகப்படாது. ஏன், நன்கு படித்திருக்கக்கூடிய சாஸ்திரங்களை கற்று தேர்ந்த வித்வான்கள் எல்லாமே தர்க்கம் செய்ய மட்டுமே தான் செய்கிறார்கள். ஏன்னா இங்கே என்ன நடக்கிறது, நான் படிச்சிருக்கிறேன், இந்த சாஸ்திரங்கள் சரி, தனக்கு தெரிஞ்ச சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சு, நீ எனக்கு இத்தனை சாஸ்திரங்கள் தெரியும், இதில் எல்லாமே தன்னுடைய பாண்டித்யத்தை நிரூபிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நிறைய இப்போ நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி தான் சொன்னது தான் சரின்னும் வாதிட்டு நிற்பாங்க. இப்போ அதுக்கு வேறையான ஒரு கருத்து ஒன்று சொல்லப்படுறதுன்னா அந்த இடத்துல என்ன சொல்லப்படுறதுங்கிறத காது கொடுத்து கேட்கறதுக்கு இவங்கள்ட்ட பொறுமை கிடையாது. அப்போ இதெல்லாம் என்னத்தினாலன்னா கர்வம்தான் காரணம். அப்போ இந்த ஒரு கர்வத்தினால இந்த வித்வான்கள் எல்லாமே பண்டிதர்களாட்டு இருந்து தர்க்கம் செய்யறதுக்கு மட்டும்தான் அவங்கள கொண்டு தெரியும். இவங்கெல்லாம் எவ்வளவு புத்திசாலியாட்டு இருந்தாலும் பணிவுடன் குரு சேவை செய்து அவரினுடைய அனுகிரகத்தை பெறாமல் வெறும் விசாரத்தினால மட்டுமே ஒரு காலம் இதனை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க அப்படி யாரும் புரிஞ்சுக்கல. இப்போ இங்கே குரு சேவை செய்துன்னு உடனேவையே உடனே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, குருவுக்கு பாத சேவனை செய்யணும்னு சொல்லிட்டு இன்னும் அதுக்கு ஒரு ஆசிரமத்தை தேடி போகிறது, ஒரு குருவை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறதுன்னு உட்காந்துடுறாங்க. ஆனால் இங்கே குரு சேவை, உண்மையான குரு சேவை என்னது தெரியுமா, இங்கே சொல்லப்படக்கூடிய குரு சேவைங்கிறதே என்னதுன்னா குருவை ஆனந்திக்கணும், ஆனந்திக்கப்படணும். இப்போ சேவை செய்து, அதாவது பணி செய்து, குருவுக்கு பணிவிடை செய்து அந்த குருவை சந்தோஷப்படுத்தணுங்கிறது தான் குரு சேவை. ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய குரு சேவை என்னது, உண்மையான பணிவிடை என்னதுங்கிறத இந்த காலத்தில் இப்போதைய சூழ்நிலையில் யாரும் அதை சரியாட்டு தெரிஞ்சுக்கலைங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா உத்தமமான குருக்கள் தன்னுடைய மாணவன் கிட்டக்கே இருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, அங்கே எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றுமே இல்லை. அவருக்கு அங்கு எல்லாமே ஈஸ்வர காரியமாட்டு நடந்துட்டே இருக்குங்கும் போது இங்கு சிஷ்யன் கிட்ட கேர்ந்து நீ அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கேட்டு வாங்கி அவர் என்ன பண்ண போறார்? அப்போ குருவை ஆனந்திக்க கூடிய ஒரே விஷயம் என்னதுன்னா, குருவினுடைய உபதேசங்களை அவருடைய உணர்வில் இருந்து அந்த உணர்வை புரிந்து கொண்டு அதை உள்வாங்கி அந்த உபதேசங்கள் வழி நடத்தல் தான் இங்க பணிவிடைங்கிறது. இதுதான் உண்மையான பணிவிடை. அவர் என்ன சொல்லி காட்டி கொடுக்கிறாரோ அதனுடைய வழியில நிக்கிறது. இங்க குருன்னு சொல்லக்கூடியதும் ஆத்ம ஞானத்தை போதிக்கக்கூடிய குரு, சத்குரு, சத்விஷயங்களையே பேசக்கூடிய குரு. இன்னைக்கு சத்விஷயங்கள்னு சொல்லிண்டு ஒரு கதைகளை சொல்லிட்டு இருக்கக்கூடிய கூட்டங்களும் இருக்கு, யோக மார்க்கங்களை கூறக்கூடிய கூட்டங்களும் இருக்கு. ஆனால் இது எல்லாமே சத் விஷயங்கள் தான். ஆனால் என்னை என்னுடைய ஞான பாதையில் என்னை அது எந்த அளவுக்கு ஒசத்தி கொண்டு போயிருக்கு, இதை நான் தான் விசாரம் பண்ணணும். யாருடைய துணையினால விசாரம் பண்ணணும்? குருவினுடைய துணையை வச்சு தான் விசாரம் பண்ணணும். குருவினுடைய துணை இல்லாமல் நானாக முடிவெடுத்து நான் ஒரு விசாரம் பண்ணினேன்னா அது என்னை தவறான பாதைக்கு தான் கொண்டு போகும். அப்போ இதுக்குத்தான் சாதுக்களின் சங்கம் தேவை. அந்த சாதுக்களின் சங்கத்தை தான் சத்சங்கம்னு சொல்றது. சந்த சத்சங்கத்துல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி அதை மனனம் பண்ணி அதனுடைய வழியில நிக்கணும். அதனுடைய வழியில நிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதை மனநம் பண்ணுறோம் இல்லையா, அதை தீவிரமாக யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, இதை வெறும் யோசனை அப்படிங்கக்கூடிய விஷயத்தோடவையே நிற்கக்கூடாது. சிந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையிலவையே நிற்கக்கூடாது. ஆலோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆலோசனையிலவையே நிற்கக்கூடாது. தன்னுடைய வாசனா கற்பிதங்களை எப்படி நீக்க முடியுங்கிறதுக்கு உண்டான வழியை அவர்கிட்டக்கு தான் இருக்கு. அவர் தான் அங்கே சூத்திரதாரி, குருதான் சூத்திரதாரி. அவரால் மட்டுமே தான் இந்த வழிகளை நமக்கு காட்டி கொடுக்க முடியும், வேற யாராலையும் காட்டி கொடுக்க முடியாது. அப்போ அந்த அனுப அறிவு வேணும்னு உண்டுமானால் குருவினுடைய சரணாகதியை தவிர வேற கதியே இல்லை. அப்போ குருவினுடைய சரணாகதிக்கு நான் எப்போ பாத்திரமாகிறேன்? அவருடைய வார்த்தைகளில் எனக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஸ்ரத்தை. இப்போ நிறைய பேருக்கு இந்த ஸ்ரத்தை நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு வார்த்தை ஜாலமே தான். இதை ஏன் ஒரு வார்த்தை ஜாலம்னு சொல்கிறேன்னா, மனசுக்குத்தான் ஸ்ரத்தை வரணும், மனசுக்குத்தான் நம்பிக்கை வரணும். ஏன்னா நாம் எல்லாமே இந்த மனசை வச்சுட்டு பார்க்கறதுனால இந்த மனசு நம்மளை ஏமாத்திடும். நல்லா புரிஞ்சுக்கணும், மனசு ஏமாத்திடும். எனக்கு ஏகாக்கிரதை எப்போ வருதோ, அதாவது மனம் எப்பொழுது ஒருமுகப்படுறதோ, ஒருமுகப்படும் பொழுது நான் இந்த விஷயங்களை கேட்டால் என்னுடைய மனம் உள்வாங்கும்னு நினச்சிண்டு நான் அதை உக்காந்தேன்னு உண்டுமானால் அது ஒரு நாளும் நடக்காது. ஏன்னா இந்த மனம் என்ன பண்ணும்னா அப்படியே நிற்கிற மாதிரி நம்ம கூட சேர்ந்துட்டு வர மாதிரி வந்துடும். வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு போக்கை காட்டிட்டு அது போயிடும், நிற்காது. அப்போ மனசு இங்கே ஒரு விஷயம், அந்த மனசை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எனக்கு மனசு சரியில்லை, அதனால் இன்றைக்கி எனக்கு ஏகாக்கிரதையாக, அதாவது ஒருமுக மனசோடு நான் இன்னைக்கு இந்த வகுப்பில் சேரக்கூடிய மூடு இல்லை. இன்றைக்கி எனக்கு இந்த வேலைகள்லாம் இருக்குது, அதனால் நான் இந்த வகுப்புகளில் நான் இன்னைக்கு கேட்டுருக்க முடியாது. அப்போது இங்கே என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஏகாக்கிரதை நம்பிக்கைன்னு சொல்கிறோமே, இந்த ஒரு நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் அதுவும் கூட உன் வசம் இல்லை, அதுக்கும் கூட ஈஸ்வர கிருபை வேணும். அப்போ இங்கே ஈஸ்வர கிருபையை வச்சுண்டு இந்த நம்பிக்கையையும் இதையும் வச்சுண்டா பரவாயில்லை. ஆனால் அந்த ஈஸ்வரனை விட்டுட்டு நான் என்னுடைய மனசை நான் நம்புறேன்னு உண்டுமானாக்க அது ஏமாத்த தான் செய்யும். என்னுடைய மனசை நம்பி நான் ஸ்ரத்தையாட்ட நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது என்னை ஏமாற்றி விட்டுடும். இதுதான் எப்படின்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட பகவான் நாமாவை சொல்லிண்டே இருந்து தியானத்துக்கு சொல்லி கொடுக்குற ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து நீ இதை மந்திரத்தை சொல்லிண்டே இருந்தேன்னா மனம் ஒருமுகப்படும் சொல்கிறா பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு எனக்கு வந்து டைம் இல்லை, நேரம் ஆயிடுத்து, அதனால் இன்னைக்கு எனக்கு சொல்ல முடியலை, விட்டுருவான். நாளைக்கு எனக்கு ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிடுத்து, அதனால் எனக்கு ஆஃபீஸ் வேலை தான் முக்கியம், அதனால் இன்னைக்கு எனக்கு ஜெபிக்கிறதுக்கு முடியலை, அதனால் விட்டுடுறேன். இப்போ இதில் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா இது நடைமுறைகளில் இன்னைக்கு நிறைய பேர்கிட்டக்கவே நடக்கிறது. அப்போ இது எல்லாமே என்னென்னா, எனக்கு எப்போ ஸ்ரத்தை வருதோ, எப்பொழுது எனக்கு அந்த வருதோ, அந்த ஆர்வம் எனக்கு வருதோ, எப்போ எனக்கு இதை கேட்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிறோம், அப்போ நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு வந்துடுறோம். ஆனால் நான் இது எனக்கு ஸ்ரத்தை வந்தாலும் சரி வரலையானாலும் சரி நான் இதை சொல்லிக்கிண்டே இருக்கிறேன், அது வரப்போ வந்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? உண்மைதானே? அப்போது எனக்கு அந்த தியானத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரத்தின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஸ்ரத்தை வந்தாலும் பரவாயில்லை வரலையானாலும் பரவாயில்லை நான் அதை சொல்லிகிட்டே இருக்கிறேன்னு சொல்லும்போது காலம் கடந்து அது ஒரு நாள் கை கூடி வரும்போது ஸ்ரத்தை இருந்தோ இல்லாமலோ அவனை அறிந்தோ அறியாமலோ அந்த மந்திரமானது அவனுடைய நாடி நரம்புகளில் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு காலத்தில் அவனுக்கு அது தக்க பலனை கொடுக்கும் இல்லையா? அப்போது இங்கே நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் குருவினுடைய வசத்தில் நாம் வைக்கணும்னு உண்டுமானா, எனக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ நான் வச்சுக்கிறேன், எனக்கு எப்போ ஸ்ரத்தை வருதோ அப்போ நான் வந்து குரு சேவை பண்ணிக்கிறேன், எப்போ எனக்கு ஆர்வம் வருதோ அந்த ஆர்வம் வரும்பொழுது நான் அந்த விஷயங்களை நான் கேட்டுக்கிறேன், எனக்கு உலக விஷயங்களில் எனக்கு பிடிச்சிருக்கு, 60 வயசு ஆகட்டும், 60 வயசுக்கு அப்புறமா எனக்கு என்ன இருக்க போகிறது, 60 வயசுக்கு அப்புறமா நான் இந்த விஷயங்களை கேட்டுக்கிறேனே சொல்லிட்டு நிறைய தள்ளி விடுறோம் இல்லையா? இதெல்லாமே இப்போ இந்த காலத்தில் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ இது எதுவுமே முன்வசம் இல்லை. அப்போது நான் என்ன பண்ணணும்னா, அந்த குருவினுடைய உபதேசங்கள் தான் எனக்கு கதியே தவிர எனக்கு வேற கதி இல்லைங்கிறத நான் தீர்மானம் பண்ணிக்கணும். அங்கே இங்கே தீர்மானம் மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது. அந்த நம்பிக்கை ஸ்ரத்தைங்கிறது என் வசம் இல்லை. அப்போ நான் எது எனக்கு வேணுங்கிற தீர்மானம் எனக்கு இருக்கிறதோ அந்த தீர்மானத்தினுடைய வழியில் நான் செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் பின்னாடியே நம்பிக்கை ஸ்ரத்தைங்கிறது எல்லாமே வரும். இதை வச்சுண்டு நான் தீர்மானமே எடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் ஸ்ரத்தையையும் நம்பிக்கையும் எனக்கு எப்போ வருதோ, எனக்கு ஆர்வம் என்னைக்கு வருதோ அப்போ நான் பார்த்துக்கிறான்னு சொன்னால் முடிஞ்சு போயிடுத்து. அப்போது இதைத்தான் இந்த தபஸ்வினி வந்து சொல்லி கொடுக்குறா. ஏன்னா குரு சேவை செய்து அவருடைய அனுகிரகத்தை பெறாமல் வெறும் விசாரத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு நாளுமே இதை புரிஞ்சிக்கவே முடியாது. நான் இதை சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா மனசு 1000 விசாரங்களை பண்ணிகிட்டே இருக்கும். இந்த விசாரங்கிறது அடங்கிறது தான் அங்கே முக்தி. விசாரமும் அடங்கணும். எப்படின்னா அந்த எரியற கட்டையில் எல்லாத்தையுமேயே நெருப்பை தள்ளி விட்டு அந்த கடைசி தள்ளி விடக்கூடிய கட்டையையும் அந்த அக்னியில் போட்டு எடுத்து எரிச்சுட்டா முடிஞ்சு போயிடுது. தள்ளி விடுறான் இல்லையா காட்டில், இடுகாட்டில் அந்த நெருப்பு மூட்டிகிட்டே இருக்கக்கூடியவன் தள்ளி விடுறதுக்கு ஒரு கட்டையை வச்சுப்பான். அந்த அக்னிக்குள்ளே அந்த கட்டையெல்லாம் சேர்த்து வைக்க தள்ளி விடுறதுக்கு அதை கிண்டி கிண்டி கிளறிண்டே இருப்பான். அக்னி பிரகாசமாட்டி எரிஞ்சுட்டே இருக்கும். அக்னி நல்ல பிரகாசமாட்டி எரிஞ்சதுக்கு அப்புறமா இவன் தள்ளி விடுறதுக்கு உண்டான தேவை இல்லைங்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அந்த கம்பையே என்ன பண்ணுவான், அந்த அக்னிக்குள்ளதையே தூக்கி எடுத்து போட்டுட்டு போயிடுறான். அதே மாதிரி இங்கே விசாரமும் அடங்கினாதான் முடிஞ்சுது. அப்போது இவங்க வெறும்னா விசாரம் நான் பண்ணிகிட்டே இருக்கிறேனேங்கிறதுனால ஒரு நாள் நான் இதை புரிஞ்சிக்கவே முடியாது. நான் சொல்கிறத ஒரே புத்தியில் மட்டுமே கேளு முனிகுமாரா. இதனுடைய ரகசியத்தை அறிந்து கொண்ட அந்த ஒரு ஞானவான்கள் தங்களை தேடி வருகின்ற, அதாவது நான் முக்திக்கு தகுதியாட்டு தகுதியான நிலையில் இருந்து அதற்குண்டான வழிகளுக்காக வேண்டி ஏங்கத்தோடு வருகின்ற முமுட்சுக்களுக்கு கூற முற்படும் போது அந்த விஷயங்களை கேட்கக்கூடியவனுக்கு அதை கேட்கக்கூடிய தகுதியான பணிவும் சித்த சுத்தியும் ஏகாக்கிரமும் இல்லைன்னு உண்டுமானா இது அவனுக்கு ஒரு காலமே தெரியாது. நான் குரு சேவை பண்ணி நான் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு குரு கிட்டக்க வந்துட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், இவன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுண்டு குருவுக்கு அந்த விஷயங்கள் தெரியுமா தெரியாதா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரான்னு சொல்லிட்டு இவன் சந்தேக பார்வையோடு தான் பார்த்துட்டு இருப்பான். அப்போ அங்கே பணிவு இல்லை, இவன் கிட்டக்க குருவினுடைய உபதேசங்களை உள்வாங்கிக்க கூடிய சித்த சுத்தி இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே குதர்க்கமாட்டு கேள்விகளை கேட்டு குதர்க்க புத்தியோட குயுக்கிய புக்தின்னு சொல்லுவான், அந்த மாதிரியான குயுக்கிய புக்தி, அதாவது எதுலையுமேயே வேற விதமான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு பார்த்து அதன் வழியில் சிந்தனை பண்ணுறது. இது எல்லாமே இல்லைன்னு உண்டுமானால், ஏன்னா இந்த மாதிரியான கல்மிஷங்களோடு இருக்கக்கூடிய புத்தியை கொண்டவன் குருவினுடைய உபதேசங்களை எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படி இருக்கக்கூடியவனுக்கு குரு என்ன சொல்ல வராருங்கிறதே தெரிஞ்சுக்காது. இவன் இவனவையே ஒரு அனுமானத்தை வச்சுட்டு நாம் நினச்சிட்டு இருக்கிறது சரின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போயிடுவான். இந்த உண்மையை தன்னிடத்துலவையே அனுபவம் ஆகாத ஒருவன் தனக்கு தானே குருவாட்டை மாறி தன்னை குருன்னு சொல்லிக்கிண்டு அதை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு தான் அறிந்து கொண்டு வச்சிருக்கிறான் இல்லையா, அந்த அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சாஸ்திர ஞானத்தினால் ஆயிரம் தடவைக்கு மேலாக அவன் உபதேசம் பண்ணினாலும் சரி, அல்லது வேற குருமார்கள் கிட்டக்கேருந்து இவனே உபதேசங்களை கேட்டாலும் சரி, இதனால் எந்த பிரயோஜனமும் யாருக்கும் நடக்க போகிறது இல்லை. இவன் தன்னை குருன்னு சொல்லிட்டு தன்னுடைய சிஷ்யர்கள்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்துக்கு இவன் பிரச்சாரம் பண்ணினாலும் இவனுடைய அனுபவ அறிவு இல்லாமல் வெறும் சாஸ்திர அறிவு மட்டுமே கொண்டு அந்த சாஸ்திரங்களை போதிக்கிறதுனால அவர்களுக்கு எப்படி அந்த அனுபவ அறிவு உண்டாகும், உண்டாகாது. இது எப்படின்னா, ஒருத்தன் தன்னுடைய கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய முத்து மாலையை திருடர் தொலைச்சிட்டு போயிட்டா திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி கத்தி ஊறவையே கூட்டின்னு இருக்கான். அப்போ ஊற கூட்டின்னு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன சொல்கிறான், உன் கழுத்தில் தானப்பா முத்து மாலையே வச்சுன்னு இருக்கிற, அப்புறமா திருடிட்டு போயிருக்கான்னு ஏன் ஊற கூட்டுறான்னு கேட்குறான். இப்படி உன் கழுத்தில் தானே இருக்குன்னு சொன்னால் சொன்ன உடனேவையே தன்னுடைய கழுத்தை தொட்டு பார்த்து உண்மையை உணராத வரை அவன் எப்படிப்பட்ட புத்திமானாட்டு இருந்தாலும் அந்த கழுத்தில் அவன் மாலை இருக்கிறத அவன் அறிஞ்சிக்கவே முடியாது இல்லையா. அவன் தான் தடவை பார்த்து தெரிஞ்சுக்கணும், வேற யாரு காட்டி கொடுக்க முடியும் இல்லையா. அப்போ இந்த இதே மாதிரி தான் ஆத்மாவை பற்றி ஆயிரம் ஆயிரம் புத்தகங்கள் வாயிலாட்டு அவன் நிறைய படித்து எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருந்தாலும் இன்னொருத்தன் ஆத்மாவை பற்றி விரிவாட்டு சொல்லின்னு இருக்கிறான்ங்கிறத கேட்டாலும் இவனாக அந்த ஆத்மஸ்வரூபத்தை அகமுகமாக உள்நோக்கி உள்ளத்தில் அனுபவமாட்டு உணராத வரைக்கும் அதை எப்படி தான் அறிந்து கொண்டதாக சொல்ல முடியும்? ஒரு விளக்கு எரியறது, அந்த விளக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பிரகாசப்படுத்தி விளக்குகிறது. அதே தீபத்துக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேனுங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது வெளிச்சம் தேவையா? அதனுடைய பிரகாசமே அந்த இடத்துல ஒரு தீபம் இருக்குங்கிறத உணர்த்திடும் இல்லையா. அதே மாதிரி தான் அதே தீபத்தை கொண்டு சூரியனுடைய ஒளி பிரகாசத்தில் வைக்கும் பொழுது அந்த தீப ஒளி சூரிய பிரகாசத்தோட ஒப்பிட்டு பார்த்தா அந்த வெளிச்சம் தீப வெளிச்சம் மங்கியதான், அதாவது இந்த விளக்கில் இருக்கக்கூடிய வெளிச்சம் மங்களாட்டு தான் தெரியும். அதனால் தீபத்தினுடைய ஒளி இல்லைன்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே தீப ஒளி தானாகவேயே சுயம்பிரகாசமாகவேயே அது தன்னை அது ஒளியை கொடுத்து அது எல்லாத்தையுமேயே விளக்கி கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி தான் புறத்தில் சூரிய ஒளி எவ்வளவு பிரகாசமாட்டு காணப்பட்டாலும் உள்ளத்துக்கு உள்ள, அதாவது அகத்துள் உள்ள அந்த சித்தத்தினுடைய அந்த அறிவாகிய அந்த அறிவினுடைய சுயம்பிரகாசம் இருக்கிறதுனால மட்டுமே தான் எல்லாமே விளங்குகிறது. எப்படி புறத்தில் சூரிய ஒளியோ அகத்தில் இந்த அறிவு, இப்படி உள்ளே ஒளிரக்கூடிய அந்த அறிவு பிரகாசத்தால் மட்டுமே வெளியே தெரிகின்ற அந்த தீபம் சூரியன் எல்லாமே விளங்குகிறது இல்லையா? அந்த அறிவினுடைய பிரகாசத்திலேயே அறிய முடியாத அந்த அறிவு தத்துவத்தையும் அறிந்து கொள்ள முடியுமே. அப்போ இதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம், இதில் உனக்கு என்ன சந்தேகம் இருக்கு? அப்போ விளங்காத சிதாத்மா உள்நோக்கி பார்க்கின்ற பொழுது விளங்குகிறதுன்னு உன்னால ஏற்கனவேயே விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சிதாத்மாவினுடைய பிரகாசம் சுயம்பிரகாசமா? இதை நீ உள்முகமாகவேயே விசாரம் செஞ்சு நீயே தெளிவடைஞ்சுக்கலாமே. சர்வ காரணியும் சர்வ ரூபிணியும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமுமாட்டு சகலத்தையும் விளக்குகின்றவளுமான இந்த அறிவு சக்தி இருக்கே, அந்த அறிவு சக்தி எதில் தான் பிரகாசிக்காமல் இருக்கு? அந்த பிரகாசம் இல்லாமல் மற்றவைகளை எப்படி விளங்கும், மற்றவைகள் எப்படி தெரியும்? ஆழ்ந்த தூக்கத்தில் கூட இருக்கிறாய், நீ தூங்கி கொண்டு இருக்கிறாயின்னு சொல்லிட்டு அவள் தானே பிரகாசித்து கொண்டு இருந்து அந்த விஷயத்தை சொல்கிற. தூங்கி எழுந்ததும் அதன் அந்த அறிவினுடைய வேலையினுடைய காரணமாகத்தானே நீ நன்றாக தூங்கினேன்னு சொல்ல முடிகிறது. இதை நீ உன்னுடைய அதிசூக்ஷ்ம விசாரத்தினால மட்டுமே தான் அறிஞ்சிக்க முடியும். இந்த சுத்த அறிவு விஷயத்தில் பண்டிதர்களும் புத்திமான்களும் கூட உள்முகமாட்டு அவங்க விசாரம் பண்ணுறதுக்கு தவறுவதனால அந்த உண்மை தெரியாமல் மீண்டும் மீண்டும் அந்த ஞானிகள் கூட சம்சாரத்திலேயே தான் சுழண்டு வந்து கொண்டே இருக்கா. இந்த உள்முகமாட்டு விசாரணை செய்கிறதுன்னு சொல்கிறேனே, இது மனசில் வெளியில் உள்ள புற விஷயங்களில் உண்டாகி இருக்கக்கூடிய கற்பிதங்களை சங்கல்பங்களை எண்ணங்களை நீக்காமல் ஒருபோதும் உண்டாகாது. எதுவரையில் உள்முகமாட்டு விசாரணை தொடங்கப்படவே இல்லையோ அதுவரை இந்த சுத்த அறிவை நீ அறிந்து கொள்ளவே முடியாது. அப்போ இருமைகளால் சூழப்பட்ட எண்ணங்களே இல்லாத நிலையில் சங்கல்பமும் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த உள்முக பார்வை. பலவிதமான வெளி எண்ணங்களை புறத்தில் உண்டாக்கிக்கிட்டு அவைகளில் இருமைகளை இது பிடிக்கும் இது பிடிக்காதுங்கிற மாதிரியான இருமைகளை கற்பிதம் பண்ணிக்கிட்டு அதன் வாயிலாட்டு எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி இருந்தால் பிடிக்காது இல்லையா, எனக்கு இந்தந்த விஷயங்களோட கேட்குறது எனக்கு பிடிக்கும், இந்த வாசனை எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி பேச்சுகள் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரியான சங்கல்பங்களை மேலும் மேலும் பெரிதுபடுத்தி கொண்டே இருக்கிற வகையில் அது வரையில் இந்த உள்முக விசாரங்கிறது ஒருபோதுமே உண்டாகாது முனிகுமாரான்னு சொல்கிறார். அதனால் நீ இப்போ செய்ய வேண்டியது என்னதுன்னா உன்னுடைய சங்கல்பங்களை முழுவதுமாக நீக்கி உன்னுடைய சுயஸ்வரூபத்திலேயே உட்காரு. இப்படி நீ தினம் தினம் எந்த விதமான சிந்தனையுமேயே இல்லாமல் ஏகாந்தமாக அமர்ந்து உன்னுடைய சுயஸ்வரூபத்தில் இருக்க பயிற்சி செய்தாயே ஆனால் சில வினாடிகள் நீ உன்னுடைய சுயஸ்வரூபத்தில் நிலைச்சி இருக்கிறத உன்னுடைய ஞாபக சக்தியில கொண்டு நீ அறிஞ்சிக்க முடியும். இந்த பயிற்சி திரும்ப திரும்ப உனக்குள்ள தொடர்ந்துகிட்டே வந்தா உன்னால் சீக்கிரமாட்டே அந்த அனுபவ அறிவை நீ அறிந்து கொள்ள முடியும். இதுவே நீ அந்த அறிவை அறிய முடியாத அந்த அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய வழிமுறையே இதுதான். இப்படி அறிய முடியாத அறிவை அறிந்தவன் என்றும் அழியாத அமிர்தத்துவத்தை அடைகிறான். இதுவரை நான் உனக்கு சொன்னேனே, இதை நீ உன்னுடைய அனுபவமாட்டு நீ அடைஞ்சிட்டான்னு உண்டுமானா, நீயும் அந்த அறிவை அனுபவபூர்வமாக அறிந்தவனாகிறாய். இவ்வளவு நேரம் நான் சொன்னது உனக்கு புரியலன்னு வச்சுக்கோயே, இங்க இந்த சபையில ஜனகர் இருக்கிறார், அவர் சிறந்த புத்திமான். அவர்கிட்டக்க நீ கேளு, அவர் உன்னுடைய சந்தேகங்களை போக்குவ. உனக்கு உண்டாகக்கூடிய சந்தேகங்களை நீ அவரிடம் கேட்டு அறிந்து நீ நிவர்த்தி செய்து கொள். என் வேலை முடிஞ்சது, நான் இங்கே இருந்து கிளம்புறேன்னு சொல்லி அங்கே சபையோர்கள் அத்தனை பேருக்கும் வந்தனம் செய்தவாறு ராஜனாலும் சபையோர்களாலும் பூஜிக்கப்பட்டவளான அந்த தபஸ்வினி காற்றினால் விலக்கப்பட்ட ஒரு மேகத்தை போல ஒரு நொடிப்பொழுதில் அங்கே இருந்து மறைஞ்சிட்டா. இப்படி இந்த கதையை தத்தாத்திரேயர் பரசுராமனை நோக்கி சொல்லிண்டு, ராமா நீ கேட்டுண்டியே, அந்த ஆத்மாவை அறிய வேண்டிய மார்க்கம் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறார். இந்த கதையை இப்படி முடித்த உடனேவேயே பரசுராமருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுறது, கூடவேயே ஒரு ஆர்வமும் வந்துடுறது. ஏன்னா அஷ்டாவக்ரர் இதை புரிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த தபஸ்வினி கிட்டக்கேருந்து கேட்டதுக்கு அப்புறமா அவர் தெளிவு அடைஞ்சிட்டாரா, அல்லது திரும்ப ஜனகர் மகாராஜா கிட்டக்க தன்னுடைய சந்தேகங்களை கேட்டாரா, மேலே என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வந்துடுது. அந்த ஆர்வத்தின் காரணமாட்டு இந்த விஷயங்களை மேலும் எனக்கு விளக்கி சொல்லணும்னு குரு கிட்டக்க கேட்குறான். இந்த விஷயங்களை நாம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம், நன்றி.